தென்றல் பிப்ரவரி 2013 இதழில் சூர்யா துப்பறுகிறார் கதிரவர் எழில் மன்னனுடையது தூய தண்ணீரின் தவிப்பு பாகம் 20 ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன். இதுவரை ஷாலியின் சக ஆராய்ச்சியாளர் ஒருவர் தன் சகோதரி பணிபுரியும் தூய தண்ணீர் தொழில்நுட்ப நிறுவனம் பெரும் ஆபத்தில் இருப்பதாக சொல்லவே ஷாலினி அவருக்கு சூர்யாவை பற்றி கூறுகிறாள். மூவரும் அக்வாமரி நிறுவனத்துக்கு செல்கின்றனர். அங்கு வேலை செய்யும் யாவ்னா என்ற இளம்பெண் நிறுவனர் தாமஸ் மார்ஷ் இருவரையும் சந்தித்தனர். தாமஸின் குடும்பத்தை பற்றி சூர்யா சரியாக யூகித்து தாமஸுக்கு தன் மேல் பெரும் நம்பிக்கை பிறக்க செய்கிறார். யாவ்னாவும் தாமஸும் நீர் உப்பகற்றல் துறையின் சில நவீன நுட்பங்களை பற்றியும் அக்வாமரீனின் சில தனிப்பட்ட நுட்பங்களை பற்றியும் விவரித்தனர். அக்வாமரீனின் சொந்த நுட்பங்கள் சேர்க்கப்பட்ட உப்பகற்றல் தளம் பழைய தளங்களை விட பல மடங்கு தூய நீரை மிக குறைந்த செலவில் மிகச்சிறிய சாதனத்தை கொண்டு உற்பத்தி செய்து உலகின் தூய நீர் தேவையை பூர்த்திக்க முடியும் என்று விளக்கினார். அது என்ன பிரச்சனை என்று ஆராய்வதற்காக அக்வாமரீனின் மத்திய கண்ட்ரோல் கூடத்துக்கு தாமஸ் அழைத்துச் சென்றார். அங்கு தலைமை விஞ்ஞானியான ஜேம்ஸ் கோவல்ஸ்கியுடன் சேர்ந்து உப்பகற்றல் சாதன பழுது விவரங்களை சூர்யா ஆராய தொடங்கினார். பலமுறை முயன்று பழுதுகள் தாறுமாறாக அல்லாமல் ஒரு வினோத வரிசையில் வருவதாக காண்பித்து யாரோ வேண்டுமென்றே செய்திருக்கிறார்கள் என்று சூர்யா நிரூபித்தார். உப்பகற்றல் நுட்ப நிபுணர்களான மேரி பீட்டர் பால் மூவரையும் விசாரித்து அவர்களுக்கு சொந்த வாழ்வில் நிதி பிரச்சனைகள் இருப்பதாக அறிந்தார். ஒருங்கிணைத்தல் நிபுணரான ஜென்னாவை விசாரித்து மற்ற மூவருக்குள் ஏதோ பூசல் இருப்பது போல் உணர்ந்தார். பிரச்சனைக்கு தீர்வு கிடைத்து விட்டதாக சூர்யா கூறி அனைவரையும் ஒன்று கூட்டினார். மேற்கொண்டு பிரச்சனையின் காரணம் தெளிவாக இருந்ததாகவும் சரியாக புரிந்து கொள்ளாததால் தான் அது புலப்படவில்லை என்றும் சூர்யா கூறவே பரபரப்படைந்த தாமஸ் சூர்யாவை கெஞ்சினாலும் அவர் விளக்காமல் அனைவரையும் ஒரே அறைக்குள் அமர்த்தி பேசினால்தான் இறுதியாக தீர்க்க முடியும் என்று கூறிவிட்டார். அதனால் தாமஸ் மற்ற 4 நிபுணர்களையும் யாவ்னா மற்றும் ஜேம்ஸையும் அறையில் இருந்த நீள்வட்ட மேஜையை சுற்றி அமர்த்தினார். அனைவரும் சூர்யாவையே கண்கொட்டாமல் பார்த்தனர். ஆனால் சூர்யா சில நிமிடங்கள் எதுவும் கூறாமல் கையால் குறுந்தாடியை நீவியபடி குறுக்கும் நெடுக்கும் உலவிக் கொண்டிருந்தார். சட்டென்று ஒரு தெளிவான பெருமூச்சுடன் நடுவில் நின்று மற்றவர்களை கவனித்தார். தாமஸ், ஜேம்ஸ், யாவ்னா, ஜென்னா, பீட்டர், பால், மேரி நிதானமாக ஒவ்வொருவரின் முகத்தையும் தீர்க்கமாக ஓரிரு நொடிகள் பார்த்துவிட்டு விளக்க ஆரம்பித்தார். முதலாவதாக இந்த குழுவுக்கு என் பாராட்டுக்கள். உலகிலேயே உன்னதமான ஒரு குறிக்கோளுடன் துவங்கிய அதி அற்புதமான ஓர் உப்பகற்றல் சாதனத்தை உருவாக்கியுள்ளீர்கள். அது வருங்காலத்தில் பல பில்லியன் மக்களுக்கு உலகெங்கிலும் பயன்படும் என்பது உறுதி. ஆனால் என்று சூர்யா நிறுத்திவிட்டு அக்வாமரீனின் குழுவினரை மீண்டும் உற்று பார்த்தார். சூர்யாவின் பாராட்டால் புலகாங்கிதமுற்ற தாமஸ் அவர் நிறுத்தியதால் பரபரப்படைந்து தொடரும்படி தூண்டினார். ஆனால் என்ன சூர்யா, தயங்காதீங்க, மேற்கொண்டு சொல்லுங்க. சூர்யா தொடர்ந்தார். ஆனால் அந்த சாதனை உலகை சென்றடையாதபடி பேராசையால் உங்கள் 7 பேரில் யாரோதான் பழுதடைய செய்துவிட்டீர்கள். சூர்யா கூறியது மேஜை நடுவில் ஒரு சிறிய வெடிகுண்டை வீசியது போல் ஆயிற்று. 7 நிபுணர்களும் ஒரே சமயத்தில் எழுந்து நின்று கையை சூர்யாவின் பக்கம் சினத்துடன் ஆட்டி உச்ச குரலில் ஆட்சேபித்தனர். சினத்தின் எல்லைக்கே சென்றுவிட்ட தாமஸ் மற்றவர்களை கை காட்டி அமர்த்திவிட்டு உணர்ச்சி பிழம்பாக சிவந்த முகத்துடன் குமுறினார். சூர்யா, எங்க பிரச்சனைக்கு தீர்வு வேண்டும்தான். அதுக்காக இவ்வளவு நாள் பாடுபட்ட இந்த குழுவையே சந்தேகிக்கிறீங்களா? அதிலும் என்னையும் சேர்த்து. என்ன தைரியம்! நீங்கள் இப்பவே இந்த இடத்தை விட்டு போயிடுறதுதான் நல்லதுன்னு தோணுது. நாங்க எப்படியோ எங்க பிரச்சனையை தீர்த்துக்கிறோம். ஷாலினி இடைமறித்தாள். எங்க பாருங்க தாமஸ், காரணம் இல்லாம சூர்யா இந்த மாதிரி பழியை வீசியதே இல்லை. நீங்க தான் செஞ்சீங்கன்னு தனிப்பட்டு உங்களை மட்டும் சொல்லலையே. கொஞ்சம் அமைதியா அவர் விளக்கத்தை கேளுங்க. கிரணும் பழிப்பு காட்டினான். ஆமாம், எங்க கேஸ்ல ஒவ்வொரு தடவையும் கடைசி சீன்ல இதே கதைதானே. முதல்ல ஓன்னு கத்த வேண்டியது, சூர்யா பிட்டு பிட்டு வச்சதும் ஓஹோன்னு புகழ வேண்டியது. அந்த கட்டம் சரியா வந்திருக்கு, நிதானமா கேளுங்க. தாமஸ் சற்றே சுதாரித்து கொண்டு ஆனால் முழுதும் சினம் அடங்காமல் அமர்ந்து தொடருமாறு சூர்யாவுக்கு மெல்ல சைகை காட்டினார். சூர்யா தலையாட்டி கொண்டு விளக்கலானார். சரி, நான் சொல்ல போறது தவறாகவே இருந்தா அதை அப்புறம் வீசி எறிஞ்சிட்டு நீங்களாகவே வேற வழி பார்த்துக்குங்க. ஆனால் வேற விளக்கம் இருக்க முடியாதுங்கிறது தான் என் நிச்சயமான கணிப்பு. உங்களில் யாராவது தான் இந்த சாதனத்தை தற்காலிகமாக பழுதாக்கி தாமதப்படுத்துவதால் பலன் உள்ளது என்ற கணிப்பில் இந்த பிரச்சனையை உண்டாக்கியிருக்க வேண்டும். சில நொடிகள் நிறுத்தி அனைவரையும் தீர்க்கமாக பார்த்துவிட்டு சூர்யா தொடர்ந்தார். உங்களில் மிக அப்பட்டமாக முதலில் பலர் அடையக்கூடிய காரணகர்த்தா தாமசேதான். உங்கள் எல்லாருக்கும் நிறுவனம் ஆரம்பிக்கையில் மிக அதிக பங்களித்து விட்டார். ஆனால் வெற்றியடையும் தருணத்தில் அதை பழுதாக்கினால் நிறுவனம் படுத்துவிடும். அதை முழுவதும் தானே தியாகியாக வாங்கிக் கொண்டு பிறகு பழுதுகளை மாயமாக மறையச் செய்துவிட்டால் பல நூறு மில்லியன் டாலர் அவருக்கு அதிக லாபம் கிடைக்கும் அல்லவா? தாமஸ் முகம் சிவந்து எரிமலையாக எழுந்தார். சூர்யா அவரை பேச விடாமல் அவசரமாக தொடர்ந்தார். ஆனால் அப்படி இருக்க முடியாது என்று நான் சீக்கிரமே தீர்மானித்தேன். இதை கேட்ட தாமஸ் சுதாரித்துக் கொண்டு அமர்ந்தார். சூர்யா மேலே விளக்கினார். ஏனெனில் தாமஸின் மனக்கஷ்டமும் துயரமும் மிக உண்மையானவை என்பது வெளிப்படையாக புலப்பட்டது. அடுத்து ஜேம்ஸாக இருக்கலாமோ என்று சந்தேகித்தேன். ஜேம்ஸ் குமரி எழுந்து ஹே ஹே என்று சினத்துடன் கை நீட்டவே சூர்யா துரிதமாக தொடர்ந்தார். ஆனால் அவரும் இருக்க முடியாது என்று தெள்ள தெளிவாக உணர்ந்தேன். உடனே ஜேம்ஸ் உட்கார்ந்தார். காரணம், ஜேம்ஸ் ஒரு கோட்பாட்டு அளவில் மட்டுமே சஞ்சரிக்கும் விஞ்ஞானி. அவராக எவ்வளவு முயன்றாலும் இவ்வளவு சிக்கலான பிரச்சனையை ஏற்படுத்த அவரால் முடியாது என்பது என் கணிப்பு. ஜேம்ஸ் முருவனித்தார். இது ஒரு இன்சல்ட் மாதிரி இருக்கு. இருந்தாலும் பழி போக்கினதுனால ஏத்துக்கிறேன். நான் ரொம்பவே ஆராய்ச்சி செய்பவன் தான். செயல்முறைக்கும் எனக்கும் சற்று தூரம்தான். நீங்க சொல்றது சரிதான். சூர்யா அடுத்து யாவ்னாவை காட்டினார். யாவ்னா செய்திருக்க முடியுமா? யாவ்னாவின் முகம் சிவந்தது. ஆனால் கிரண் உடனே அவளை பார்த்து கண் சிமிட்டி முருவளிக்கவே சுதாரித்தாள். சூர்யா விரைந்து அவளை விடுவித்தார். ஆனால் அவளே எங்களை ஷாலினி மூலமாக வரவழைத்ததாலும் சாதனத்தின் உயிரியல் விஞ்ஞான ரீதியான அம்சம் மட்டுமே அவளுக்கு தெரியும் என்பதாலும் அவள் செய்திருக்க முடியாது என்பது தெளிவாயிற்று. அப்படியென்றால் இந்த பிரச்சனைக்கு மீறியுள்ள நால்வரில் யாராவது காரணமாய் இருக்க வேண்டும் இல்லையா? ஆனால் என்ன சூர்யா, சீக்கிரம் சொல்லுங்க, படபடத்தார் தாமஸ். சூர்யா அனைவரையும் நிதானமாக கூர்ந்து பார்த்துவிட்டு தொடர்ந்தார். நமது நீதிமன்ற வழிமுறைப்படி குற்றத்தை நிரூபிக்க வேண்டுமானால் காரணம் சாதனம் வாய்ப்பு மோட்டிவ் மீன்ஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி மூன்றும் இருந்தாக வேண்டுமே. இந்த நால்வருக்கும் ஒன்றிருந்தால் இன்னொன்றில்லை என்பதால் தீர்வு காண்பது எனக்கு மிகவும் இக்கட்டாகிவிட்டது. ஆனால் திடீரென எனக்கு சரியான விடை பளிச்சென்று நிதர்சனமாயிற்று. என்ன அந்த விடை? ஏன் தயங்குறீங்க? போட்டு உடையுங்க, சரியா தவறான்னு அப்புறம் பார்த்துக்கலாம் என்றார் தாமஸ். சூர்யா விளக்கினார். இப்போ எனக்கு துளி கூட சந்தேகமே இல்லை தாமஸ். இந்த பழுதுகளை அந்த வரிசை முறையோடு செய்யணும்னா இவங்க நால்வரில் ஒருத்தரால மட்டும் முடிஞ்சிருக்காது. இதை செஞ்சது என்று கூறிவிட்டு சற்று கனத்த மௌனத்துக்கு பிறகு தீர்க்கமாக அறிவித்தார். செஞ்சது இந்த நாலு பேரும் சேர்ந்துதான். இதுக்கு தலைமை வகித்தது ஜென்னா. தாமஸ் ஜேம்ஸ் யாவனா மூவரும் அதிர்ந்து போயினர். மூன்று முக்கிய விஞ்ஞான நிபுணர்களோ பேயறிந்ததைப் போல விழித்தனர். ஜென்னா ஆத்திரத்துடன் எழுந்து கூவினாள். தாமஸ், என்ன இது? நான் உங்களோட எவ்வளவு வருஷம் ராப்பகலா உழைச்சிருக்கேன், அதுக்கு இந்த பழிதான் பலனா? நான் எதுக்கு வெண்ணெய் திரண்டு வரிசை தாழியை உடைக்கணும்? அதுவும் உங்க நிபுணர் குழு பூராவையும் குற்றம் சாட்டுறாங்க. பேசாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே, முதல்ல இந்த ஆளை இங்கேருந்து விரட்டி அடியுங்க என்றவள் சூர்யாவிடம் சீறினாள். நான் செஞ்சேனா? அதுவும் தலைமை வைச்சேனா? என்ன ஆதாரம்? ஏன் செய்யணும்? தாமஸும், ஆமாம் சூர்யா, இவங்க என்னோட பல வருஷங்களா உழைச்சிருக்காங்க. அப்படி இருக்க முடியாது. எதை வச்சு இப்படி சொல்றீங்க? சூர்யா பதட்டமின்றி ஆதாரம் இருக்கு என்றார். ஜென்னா அலட்சியமாக சிரித்தாள். நான் ஒண்ணுமே செய்யலை. எப்படி இருக்க முடியும் ஆதாரம்? நான் தானே இந்த சாதனத்தை ஒருங்கிணைச்சு எங்க வச்சதே. நானே ஏன் பழுதாக்கணும்? இவங்களையெல்லாம் எதுக்கு இழுக்கணும்? நல்லா இருக்கு நீங்க திரிக்கிற கதை. என்ன நடந்ததுன்னு கண்டுபிடிக்க முடியாததுனால என் மேல அபாண்டமா திணிக்க பாக்குறீங்க போலிருக்கு. சூர்யா மேற்கொண்டு விளக்கினார். ஆமாம், ஆக்கினதும் நீங்க தான், அழிச்சதும் நீங்க தான். சாதனத்தை இணைப்பது மிக கடினமான வேலை. அதே மாதிரி அதை வரிசை முறையில பழுதாக்கினதும் கடினமான வேலை. ரெண்டையும் ஒருத்தரே தான் செஞ்சிருக்க முடியும். ஆனா அதன் மூணு உப்பகற்றல் நுட்பங்களும் மிகவும் நுணுக்கமானவை. ஜென்னா உறுத்தியால் மட்டும் அவற்றின் அம்சங்களை எல்லாம் உணர்ந்து சரியான தருணத்தில் பழுதாக்க முடியாது. அதுவும் நுட்பங்கள் ஒவ்வொன்றும் இந்த நிபுணர்களின் தனி கூடத்தில் தனித்தனியா சரியா வேலை செய்யுது. ஆனா இந்த சாதனத்தில் மட்டும் குறிப்பிட்ட முறையில் பழுதாகுது. அதனால இந்த பிரச்சனையில் இந்த நிபுணர்களுக்கும் பங்கிருந்தே ஆக வேண்டும். இதை அவங்க முகபாவம் காட்டி கொடுத்துருச்சு பாருங்க. ஆனால் ஜென்னாவோ அலட்சியப்படுத்தினாள். நாங்க நாலு பேரும் சேர்ந்தா செய்ய முடியும். அது குழந்தை கூட சொல்லிடுமே, நீங்க எதுக்கு? ஆனா நான் ஏன் செய்யணும்? எனக்கு அதனால என்ன லாபம்? சூர்யா அனுதாபத்தில் விளக்கினார். ஜென்னா, இந்த நிபுணர்கள் செய்ய காரணம் ரொம்ப சுலபம். அவர்கள் நிதி நிலைமை இக்கட்டா இருக்கு. அதனால உன் வாக்குறுதிகளை நம்பி ஒத்துழைச்சிட்டாங்க. ஆனா நீ ஏன் செஞ்சேங்கிறது எனக்கு ரொம்ப புதிராகவே இருந்தது. ஆனா நீ நுட்பங்களின் பழுதுகளை ஒரு வரிசை முறையா அமைச்சு சவால் விட்டதிலிருந்து நான் மனோ தத்துவ ரீதியா புரிஞ்சுக்கிட்டேன். தாமசோட இவ்வளவு வருஷமா வேலை செஞ்சும் உனக்கேன்னு தனி வெளிப்படை அங்கீகாரம் கிடைக்கலே, அவர் உன்னை உதவியாளர் பதவியிலிருந்து மேலே உயர்த்தலங்கிற இயக்கத்துல நீ குமரிக்கிட்டு இருக்கே, அந்த பழுது வரிசை அமைச்சதன் மூலம் உன் முக்கியத்துவத்தை மறைமுகமா தம்பட்டம் அடிச்சு காட்டியிருக்கே. ஜென்னா இலக்காரமாக சிரித்தாள். தாமஸ், சரியான பித்தலாட்ட கதை இது. ஆதாரம்னு சொல்லிட்டு தன் சுய கருத்துக்களை அள்ளி வீசுறார். மனோ தத்துவமாம், இவர் என்ன மனவியல் நிபுணரா என்ன? சூர்யா அழுத்தமாக தலையாட்டி மறுத்தார். வெறும் மனோ தத்துவம் இல்லை ஜென்னா, அதை யூகிச்சு அப்புறம் தடயங்களை தீவிரமா தேடி கண்டுபிடிச்சிருக்கோம். உன் தற்பெருமைக்காக செஞ்சது உன்னை நல்லா மாட்டி விட்டுடுச்சு. இங்க பாருங்க என்று ஒரு தாளின் மூன்று பிரதிகளை ஜென்னா, தாமஸ், ஜேம்ஸ் மூவருக்கும் விநியோகித்தார். அதில் காணப்பட்ட விஷயத்தை பார்த்து ஜென்னாவின் முகம் வெளுத்து உடல் விடவிடக்க ஆரம்பித்தது. நின்றபடி ஆக்ரோஷமாக சீவள் முகத்தை கைகளில் புதைத்துக் கொண்டு தொப்பென நாற்காலியில் விழுந்தாள். தாமஸ் கையில் இருந்த தாளை பார்த்து ஒன்றும் புரியாமல் விழித்தார். அதை கண்ட சூர்யா, கிரண் நீங்க தானே இதை கண்டுபிடிச்சே, நீயே விளக்கு என்று தூண்டவும் கிரண் விவரித்தான். இந்த வரிசை முறையை நான் எங்கேயோ பார்த்திருக்கேன்னு சூர்யாவுக்கு சொன்னேன். அவர் யோசனைப்படி மென்பொருட்களில் ஈஸ்டர் எக் என்ன மாதிரியெல்லாம் வருதுன்னு ஆராய்ச்சி செஞ்சேன். அதுதான் இருக்கவே இருக்கே இணையவலே, அதுல தோண்டி பார்த்ததுல இந்த முத்து எனக்கு கிடைச்சது. அதுதான் ஜென்னா படைப்பித்த ஒரு ஓபன் சோர்ஸ் மென்பொருளின் மூல பிரதி, அதாவது சோர்ஸ் கோட். அது மட்டும் இல்லை, ஜென்னா சமீபத்துல ஆப்பிள் அப் ஸ்டோர்ஸ்ல கைபேசி விளையாட்டு ஒன்றும் விநியோகிச்சிருக்காங்க. ரெண்டு மென்பொருளிலேயும் ஒரே ஈஸ்டர் எக், அதுவும் என்ன இந்த பிரச்சனையில் வந்த அதே வரிசை முறை காட்டுது. இது ஜென்னாவோட கையொப்பம் மாதிரி. இந்த ஓபன் சோர்ஸ் கோட்ல அதை எப்படி செஞ்சாங்கன்னு தெரியுது. மேலும் ஜென்னா பேர் தான் அதுல இருக்கிற ஒரே காப்பிரைட் உரிமை. இதைவிட அழுத்தமான ஆதாரம் தேவையா என்றான். சூர்யா முத்தாய்ப்பு வைத்தார். அது மட்டும் இல்லை ஜென்னா, உன் மின்னஞ்சலையும் நீங்க நாலு பேரும் புனைப்பெயர்களில் சேர்த்து அமைச்ச சமூக வலை குழுக்களில் உள்ள குறுஞ்செய்திகளையும் சட்ட ரீதியா வாங்கி சந்தேகமே இல்லாமல் நிரூபிக்க முடியும். தாமஸ் இடிந்து போய்விட்டார். அழாத குறையாக கேட்டார், ஏன் ஜென்னா ஏன் இப்படி? நான் உன்னை மகள் மாதிரி பாவிச்சேனே, தொழில் ரீதியா படிப்படியா வளர்த்தேனே, இப்படி செஞ்சுட்டியே, சே இது மகா பாவம். உன்னை இன்னும் என்னால் பழிக்க முடியலையே, என் மனத்தை சுக்கு நூறாக்கிட்டே ஜென்னா. ஜென்னா குமரினாள், ஆமாம் ரொம்ப வளர்த்துட்டீங்க. ஒரு செக்ரட்டரிக்கு கூட இன்னும் அதிக பாராட்டு கிடைச்சிருக்கும். எல்லா புகழும் என் ஒருவனுக்கேன்னு நீங்களே வாங்கிக்கிட்டீங்க. வளர்ச்சிக்கு ஆயிரம் படினா என்னை அஞ்சு படி கூட மேலே ஏத்தல, ஒரு பேப்பர்ல கூட என் பேர் சேர்க்கல. இதுதான் பழிவாங்க எனக்கு நல்ல சந்தர்ப்பம். அக்வாமரின் குறைஞ்சபுறம் இதே சாதனத்தை சரியாக்கி பல மில்லியன் டாலர் சம்பாதிக்க திட்டம் போட்டேன். எல்லாத்தையும் இந்த ஆள் வந்து சுக்கு நூறாக்கிட்டாரு என்று சூர்யாவை சபித்தாள். தாமஸ் சுதாரித்து கொண்டார். சரி போகட்டும், உன்னை தண்டிக்க இப்பவும் எனக்கு மனசு வரலை. நீ என் கண் காணாதபடி போயிடு, நான் காது போக்கில உன்னையும் உன் துரோகத்தையும் மறக்க முயற்சிக்கிறேன் என்று கூறவே ஜென்னா குனிந்த தலையுடன் வெளியேறினாள். தாமஸ் மற்ற மூன்று நிமிடங்களை பார்த்து சீறினாள், உங்கள் துரோகமும் மன்னிக்க முடியாததுதான், ஆனால் உங்கள் விஞ்ஞான திறமை மேலே எனக்கு இருக்கிற மரியாதையால உங்களையும் சும்மா விடுறேன். உங்கள் நுட்பங்களின் எல்லா அம்சங்களையும் ஜேம்ஸிடம் விவரமாக விளக்கி பதிப்பிச்சுட்டு வெளியில போயிடுங்க. உங்கள் நுட்பங்களுக்கு ஈடா உங்கள் நிதி நிலைமையை சீராக்க நான் ஏற்பாடு செய்கிறேன். ஆனா இனிமே உங்களால தொழிலில் நல்ல பேரோடு இயங்க முடியாது. ஏதோ இரண்டாந்தர ஆராய்ச்சியில உழல வேண்டியதுதான். என் கண்ணிலேயே படாம போயிடுங்க என்றார். மூன்று நிபுணர்களும் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு தாமஸின் பெருந்தன்மையை பாராட்டிவிட்டு வெளியேறினர். தாமஸ் பாராட்டினார், உங்களுக்கு எப்படி நன்றி சொல்ல போறேன்னு தெரியலையே சூர்யா, இந்த சாதனை உலகத்துக்கே நன்மை பயக்கும். சூர்யா முருவளித்தார், நன்றி தேவையில்லை தாமஸ், இந்த சாதனத்தை உலகத்தில் எல்லோருக்கும் சாதாரணப்பட்டோருக்கும் கூட பயனளிக்கும் வகையில் வழிமுறைக்கு கொண்டு வாருங்கள், அதுவே எங்களுக்கு பெரிய சந்தோஷம் தாமஸ் என்றார். தாமஸ் கைத்தட்டினார், ஆஹா உன்னதமான கருத்து, அப்படியே செய்கிறேன், ஆனாலும் உங்களுக்கு சரியான சன்மானம் கொடுத்தே ஆக வேண்டுமே என்றார். ஜேம்ஸும், பிரமாதமான சிந்தனைதான் சூர்யா, ஆனாலும் உங்க இமாலய உதவிக்கு எங்க நன்றியா ஏதாவது கொடுத்தே தீரணும் என்றார். கிரண் கலகலவென சிரித்து விட்டு முந்திக் கொண்டான், அப்படின்னா இதை வணிக ரீதியாக்கும் நிறுவனத்தில் ஒரு சிறிய பங்களிச்சா நாங்க வேண்டாம்னு சொல்லவே மாட்டோம் என்றான். தூய தண்ணீரின் தவிப்பு நிவர்த்தியான நிம்மதியோடு எல்லோரும் மனம் விட்டு சிரித்தனர். முற்றியது. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.